நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
தமிழர் வரலாறு என்றால் அது இலக்கியம், கல்வெட்டு சான்றுகள், இப்போது கீழடி போன்ற அகழ்வாராய்ச்சி முடிவுகள் அதிலிருந்து கிடைக்கப்படுகின்றன என்று நாம் நம்பிக்கொண்டுள்ளோம். ஆனால் இலக்கியம், கல்வெட்டு சான்றுகளெல்லாம் பொய் சொல்லக்கூடும் என்பதான ஒரு கருத்தை முன்வைக்கின்றீர்கள். எப்படி, விளக்கங்களேன்?
உதாரணமாக சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக வைத்து பகருடியார் இருந்தது, குமரி கண்டம் இருந்தது என்றெல்லாம் பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, இளங்கோ தன்னை ஒரு வரலாற்று ஆசிரியராக என்றுமே சொன்னதில்லை. அவர் ஒரு அழகான கற்பனை, ஒரு கர்ண பரம்பரை கதையாக இருந்த கண்ணகியின் கதையை தன்னுடைய மிகச் சேர்ந்த கற்பனையின் மூலம் மூன்று பேரரசுகளை இணைத்து, சோழ நாட்டிலிருந்து வந்த பெண் பாண்டிய நாட்டில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை துடைத்தெறிந்து சேர நாட்டிற்கு சென்று அங்கிருந்து சொர்க்கம் சென்றாள் என்று மூன்று பேரரசுகளையும் இணைத்து ஒரு மாபெரும் காவியத்தை அவரால் உருவாக்க முடிந்தது. இப்பொழுது இந்த காவியத்தை காவியமாக மட்டுமே பார்க்க முடியும். இலக்கியங்களில், நம்முடைய இலக்கியங்களில் நம்முடைய இலக்கணம் என்ன சொல்கிறது? உயர்வு நவிர்ச்சி அணி, இல் பொருள் ஓமை அணி என்ற இரு அணிகளும் ஏற்றுக்கொள்ள தகுந்தவை. நம்முடைய இலக்கியங்களிலேயே சொல்லப்பட்ட இலக்கணங்களிலேயே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இலக்கியங்கள் சொல்வதில் இல் பொருள் ஓமைகள் இருக்க முடியும், உயர்வு நவிர்ச்சி இருக்க முடியும். இந்த இரண்டையும் நாம் வரலாறாக உண்மையாக கருத முடியாது. மிகைப்படுத்தி சொல்வதுதான் இலக்கியத்தின் ஒரு பாங்கு. எந்த ஒரு இலக்கியத்திலும் மிகைப்படுத்தாமலோ அல்லது மிக குறைந்த அளவு மிகைப்படுத்தப்பட்டிருப்பதோ இருக்கும் என்றால் மக்களுடைய வாழ்வை பற்றி சொல்லுகின்றவர்கள் அவை மட்டும்தான். இவைகள் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே the sociological aspects of the then prevalent time என்பதை பற்றி நமக்கு நன்றாக விளக்கி உரைக்கும். ஆனால் அரசர்களை பற்றி சொல்லும் பொழுது மிகைப்படுத்தல் தவிர்க்க முடியாது. எனவே இலக்கியங்களிலிருந்து சில கூறுகளை நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும், ஆனால் அவைகள் தான் இறுதியானவை என்று வரையறை செய்ய முடியாது. கல்வெட்டுகளை பற்றி பார்ப்போம். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னொரு சிவன் கோயில் கட்ட வேண்டும், தன்னுடைய தந்தையை போல் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் அதே சமயம் ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருந்தார். தந்தையைப் போலவே செய்து தந்தையின் பெயருக்கு போட்டியாளர் வந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால்தான், நீங்கள் சிற்பக்கலையை பற்றி பார்த்தீர்கள் என்றால் பிரகதீஸ்வரர் கோயில் வந்து இட்ஸ் அ மாஸ்குலின் டெம்பிள், ஆண்பால் பட்டது. ஆனால் கங்கையோட சோழத்தில் உள்ளது இட்ஸ் அ ஃபெமினைன் டெம்பிள், பெண்பால் பட்டது. அந்த வரையறை மனதில் வைத்துக் கொண்டு பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்றால் அந்த கால அரசர்கள் என்ன செய்வார்கள்? வெளிநாடுகளில் சென்று படையெடுத்து கொள்ளை எடுத்து கொண்டு வருவார்கள். அப்படித்தான் கோயிலை கட்டினார்கள். இவர் சாளுக்கிய நாட்டிற்கு சென்றார். எல்லை உள்ள நகரத்தில் இருந்து இவர் திரும்பி வந்துவிட்டார். இவருடைய கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்கிறது? எல்லையிலேயே எங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைத்து விட்டது, நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம் என்று கல்வெட்டு பொறுத்திருக்கிறார். சளுக்கிய மன்னர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள்? எல்லையிலேயே அடித்து விரட்டி விட்டோம் என்று அவர்கள் கல்வெட்டு பொறுத்திருக்கின்றார்கள். இதில் எது உண்மை? எனவே கல்வெட்டுகள் பொய் சொல்ல முடியும், இலக்கியங்கள் மிகைப்படுத்த முடியும். நிச்சயமாக உறுதியாக ஆதாரமாக எதை கருத முடியும் என்றால், விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக சரியான முறையில் நகர்த்தப்படும் அகழ்வாராய்ச்சிகள் என்றுமே பொய் சொல்லாது. அதனால்தான் கீழடி நமக்கு இவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது. ஆதிச்சநல்லூர் கார்பன் 12 டெஸ்ட் கேன் நாட் டெல் அ லை, அது பொய் சொல்ல முடியாது. அதனால்தான் கீழடி 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று சொல்லும் பொழுது யாருமே அதை பற்றி வாயை திறக்க முடியவில்லை. சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக வைத்து நாம் பேசுகிறோம் என்றால் அதை மறுதளிப்பதற்கு வலிமையாக, திறமையாக, உண்மையாக மறுதளிப்பதற்கு எத்தனையோ அறிஞர்கள் வருவார்கள். கீழடியையும் ஆதிச்சநல்லூரையும், நாளை நடக்கவிருக்கும் மணலூரையும், இன்னும் நடக்கவிருக்கின்ற காவிரி பூம்பட்டினத்தையும், இன்னும் ஆழமாக நடக்கிருக்கின்ற கன்னியாகுமரி கடலோரத்தையும் நாம் முறையாக அகழ்வாராய்ச்சி செய்தோம் என்றால் அதன் வழியாக வரும் முடிவுகள் உண்மையான சரித்திர சான்றுகளாக இருக்கும். அதனால்தான் கூறுகின்றேன், அகழ்வாராய்ச்சி மட்டுமே இறுதி முடிவாக நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இலக்கியமும் கல்வெட்டும் உதவி செய்யலாம், ஆனால் அவைகள் உறுதி செய்ய இயலாது.
அகழ்வாராய்ச்சி பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்ப சிந்து சமவெளி நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம் என்று சிலர் சொல்ல ஆரம்பித்திருக்கின்ற வேளையில் அதை திராவிட நாகரிகம் என்று கூற என்ன அடிப்படை ஆதாரம் இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
இன்று வரை இந்திய சரித்திரத்தில் ஒரு 1000 ஆண்டுகள் என்ன நடந்தது என்பது இன்று வரை உறுதியாக கணிக்கப்படவில்லை. சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்த பின்னால் அடுத்து இந்த கீழடி அல்லது அங்கு குஷான், வடநாட்டில் குஷான் வம்சம், இவர்கள் எல்லாம் வருவதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் இடைவெளி இருக்கின்றன. இந்த 1000 ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பது இன்று வரை சரியாக கணிக்கப்படக்கூடிய சான்றுகள் கிடைக்கவில்லை. சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் கீழடியில் கண்ட எழுத்துக்களுக்கும் ஓரளவு அல்ல, மிக மிக நெருங்கிய ஒற்றுமை இருப்பது போல் தோன்றுகின்றது. இதனை வைத்து நாம் என்ன சொல்ல முடியும் என்றால், சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகமாக இருந்திருக்க முடியும், இருந்திருக்க முடியும், இட்ஸ் அ கன்ஜெக்சர். நிச்சயமாக இருந்தது என்று கூறுவதற்கு, அதாவது கீழடியும் சிந்து சமவெளியும் ஒன்றின் சிந்து சமவெளியின் தொடர்ச்சி தான் கீழடி என்று சொல்வது இன்று வரை அது ஒரு பலத்த யூகம் என்றுதான் நான் கருதுவேன். அசைக்க முடியாத ஆதாரம் என்று சொல்வதற்கு இன்று நம்மால் இயலாது என்பதுதான் உண்மை. ஆனால் நிச்சயமாக அது ஆரிய நாகரிகம் இல்லை. ஏனென்றால் ஆரியர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் தே பிலாங் டு எ பாஸ்டரல் சிவிலைசேஷன். அவர்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பவர்களாக, ஆடு மாடு செல்வங்களை வளமாக கருதுபவர்களாக இருந்தவர்கள். அவர்கள் ஒரு நகர நாகரிகத்தின் வழி வந்தவர்கள் இல்லை. எனவே அது ஆரிய நாகரிகம் இல்லை. சரஸ்வதி என்று பெயரிடுவதெல்லாம் ஒரு அரசியல் விளையாட்டு, வேற என்ன சொல்வது.
ஜாதி அடையாளம் அதுதான் தமிழ் சமூகம்ங்கிற மாதிரியான ஒரு போக்கு நில போது ஜாதியத்தின் வேர்கள் அல்லது அந்த ஜாதியத்தின் கூறுகள் வந்து ரொம்ப ஆழமாக தமிழ்நாட்டில் ஊடுருவி இருப்பதாகப்படுகிறது. உங்களுக்கு என்னப்படுகிறது?
அது உண்மைதான். அது மிக மிக வருந்தத்தக்க ஒரு உண்மை, மிக மிக வருந்தத்தக்க வேதனையான ஒரு உண்மை. ஜாதி இந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கின்றது. அதன் காரணமாக தங்களுடைய ஜாதிக்கு மேல்பட்டு சிந்திக்கும் ஆற்றலையே பெரும்பான்மையான தமிழர்கள் இழந்து விட்டார்கள். இல்லாத பெருமையினை தன்னுடைய ஜாதிக்கு தேடிக்கொள்ளும் போக்கு தமிழர்களிடம் மிக பரவலாக இருக்கின்றது. மூவேந்தர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டுமே, இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்று எல்லா ஜாதிக்காரர்களும் சொந்தம் கொண்டாடுகின்றார்கள். அரசர்களுக்கு ஜாதி இல்லை, அரசர்களுக்கு இனமே இருந்ததில்லை. அருள்மொழித்தேவன் ராஜராஜ சோழனாக முடிச்சூட்டி கொண்ட பின்னர் 6 குறுநில மன்னர்களுடைய குடும்பங்களிலிருந்து ஒவ்வொரு பெண்ணை எடுத்துக்கொண்டார். அதன் காரணம் என்னவென்றால் அவருடைய தந்தை ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து எடுத்துக்கொண்ட காரணத்தினால் தாயாதி சண்டைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருந்தன. அதன் காரணமாகத்தான் அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டார். இதை தடுப்பதற்காக மன்னர்கள் பல்வேறு குடும்பங்களிலிருந்து, அரச குடும்பங்களிலிருந்து, பழுவேட்டரர்கள் என்று சொல்லும் நாம் சொல்பவர்கள் அன்று இன்று இருக்கின்ற கேரளத்தைச் சேர்ந்தவர்கள். இலங்கை அரசுடன் பாண்டிய நாட்டு மன்னர்களுக்கு மிகப்பெரிய கொள்வினை கொடுப்பினை தொடர்ந்து இருந்தது. அது நாயக்க மன்னர் ஆட்சி காலம் வரை அது தொடர்ந்தது. எனவே இங்கு என்ன ஜாதி இருந்தது? மன்னர்களுக்கு என்ன ஜாதி இருந்தது? எந்த ஜாதியுமே கிடையாது, இனமே கிடையாது. தமிழினத்தை விட்டு இன்னொரு குந்தவை என்ற தன்னுடைய மகளை ராஜராஜ சோழன் சளுக்கிய நாட்டு விமலாதித்தனுக்கு மனம் பொறுத்து கொடுத்தார். சளுக்கியர்கள் இரண்டு பேர், கீழை சளுக்கியம் மேலை சளுக்கியம் இரண்டு இருந்தது. கீழை சளுக்கியம் ஒரு பஃபர் ஸ்டேட் மாதிரி தமிழகத்திற்கும் சோழ பேரரசுக்கும் மேலை சளுக்கியத்திற்கும் இடையில் கீழை சளுக்கியம் இருந்தது. எனவே அங்கு கொள்வினை கொடுப்பதை கொடுப்பதன் மூலம் அவர்களை தங்களுடைய உற்ற துணைவராக்கி கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ராஜேந்திர சோழன் இறந்த பின்னால் வீரராஜேந்திரன் என்ற அவருடைய மகன் சில காலம் ஆட்சி புரிந்து அவரும் இறந்த பின்னால் ஆட்சிக்கு வந்தது ராஜேந்திர சோழனுடைய மகள் வழி பேரன் குலோத்துங்கன் என்று அறியப்பட்ட அனபாயன். அவன் ஒரு சளுக்கிய இளவரசன், அவனுடைய தந்தை ஒரு சளுக்கிய மன்னர், அவருடைய தாய் சோழ நாட்டு இளவரசி. எனவேதான் நீலகண்ட சாஸ்திரி சொல்லுவார், அன்றிலிருந்து தெலுங்கு சோழர் அரசு இங்கு துவங்கியது என்று சொல்லுவார். இவைகளெல்லாம் கசப்பான உண்மைகளாக இருக்கலாம், ஆனால் உண்மைகள் தான். தெலுங்கு சோழர்கள் அன்று ஆள துவங்கினார்கள், ஆனால் தங்களை தமிழர்களாக மாற்றிக்கொண்டார்கள். 3 குலோத்துங்கனுடைய காலத்தில் தான் கம்ப நாட்டாளுவருடைய ராமாயணம் இங்கு பாடப்பெற்றது. பின்னால் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கலாம், ஆனால் கம்ப நாட்டாளுவருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது 3 குலோத்துங்கன். கலிங்கத்து பரணி எழுதிய காலத்தில் முதல் குலோத்துங்கன் அனபாய சோழன் அவனுடைய தளபதி கருணாகர பல்லவன் வென்று கலிங்கத்தை வென்ற காரணத்தினால் காஞ்சி இருக்க கலிங்கம் குலைத்த களப்போர் பாட திறமினோ என்று ஜெயங்கொண்டார் பாடினார். எனவே இவர்கள் தங்களை தமிழ்படுத்திக் கொண்டார்கள். முக்கியமான காரணம் என்னவென்றால் தமிழர்களே இல்லாதவர்கள் எல்லாம் இங்கு ஆண்டிருக்கின்றார்கள் பேரரசர்களாக. அப்படி இருக்கும்போது ஜாதியை பற்றி பேசுவது எப்படிப்பட்ட மனத்தன்மை! ஆனால் அதுதான் நிலவுகிறது. அந்த அளவுக்கு ஜாதி ஊடுருவி இருக்கின்றது என்பது மிக வேதனைக்குரிய ஒன்று.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் முன்னாள் IAS அதிகாரியும் தமிழ் ஆர்வலருமான ஜி பாலச்சந்திரன் அவர்கள். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி அப்படிலாம் நாம் இவ்வளவு நாட்கள் சொல்லி கொண்டிருப்போம்.
அது வந்து சரியாக புரிந்து கொள்ள இந்த 2 வரியை மட்டுமே சொல்லி சொல்லி அதனுடைய உண்மையான பொருளை வந்து எல்லாரையும் மறக்கடிச்சிட்டாங்க. புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற ஒரு நூல்ல உள்ள ஒரு வெண்பால ஈச்செடி இந்த 2 அடியும். இத எப்படி அர்த்தம் கொள்றாங்கன்னா, கல்லு மண்ணு தோன்றதுக்கு முன்னாடி போய் எல்லாரையும் அடிச்சு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னாக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அதனுடைய உண்மையான பொருள் வேற. கல் தோன்றி மண் தோன்ற காலத்து இந்த பூமியின் நில பாகுபாடுகள், கல், மலை, குறிஞ்சி, மண், மருதம் என்பது போன்ற பாகுபாடுகள் அடைவதற்கு முன்னாலேயே வாளோடு முன்தோன்றி மெட்டலர்ஜியை பத்தி தெரிஞ்சு வச்சு, வாளோடு முன்தோன்றி அந்த செய்தவர்கள் கத்தியெல்லாம் பத்தி தெரிஞ்சு வச்சு தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கம்யூனிட்டி, அவ்வளவுதான் அவர் சொன்னாரு புறப்பொருள் வெண்பா மாலையில. அதை திருச்சி சொல்லிட்டதுனால என்னாச்சு? இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, இது மாதிரி பல வருடங்கள் நானும் நினைச்சிருக்கேன், ஏன் இப்படி மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னு. நமக்கு பிரச்சனை என்னன்னா, பல விஷயங்கள் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்களை நம்ப வைக்கின்றார்கள், மிகைப்படுத்தாத விஷயங்களை மிகைப்படுத்தி கூறுகின்றார்கள். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று பேசிக்கொண்டு மட்டுமில்லாமல் மெய்ப்பொருளை காண முயன்றார்கள் என்றால் இப்படிப்பட்ட இளைஞர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு வராது.
சரி, இப்ப தமிழ் பற்றி சொன்னீர்கள், தமிழர் வரலாறு பற்றி சொன்னீர்கள். இப்போது தமிழ் குறித்தோ அல்லது தமிழர் வரலாறு பற்றியோ அதை திறனாய்வு செய்வதற்கு சமூகம் தயாராக இல்லை, உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
தமிழர்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவர்கள். உதாரணமாக பாரதிதாசன் பாரதியாரை பற்றி பாடும்பொழுது, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு மணக்க வரும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம்பாட வந்த மரவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு போவார். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் நான் ஒரு கேள்வி எழுப்பினேன், நீடுதுயில் நீக்க பாடி வருவது நிலாவாக இருக்க முடியாதே, சூரியனாகத்தானே இருக்க வேண்டும், துயிலை எழுப்புவது சூரியன் தானே என்று சொன்னவுடன் என் நண்பர்கள் எல்லாம் பாரதிதாசனை பற்றியா இப்படி பேசுகின்றாய் என்று எழுந்து விட்டார்கள். இப்பொழுது வள்ளுவர், எனக்கு எல்லா புலவர்கள் மேலும் மரியாதை உண்டு, ஆனால் யார் மேலும் பக்தி கிடையாது. ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று சொன்ன வள்ளுவர் ஊழிற் பெருவலி யாதுல என்றும் சொல்லியிருக்கின்றாரே, இது இரண்டும் கொஞ்சம் சற்று ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றதே என்பது போன்ற வினாக்கள் எழுப்பப்பட வேண்டும். கம்பனை பற்றியோ வள்ளுவனை பற்றியோ இளங்கோவை பற்றியோ நாம் பெருமிதம் கொள்ளலாம். யாமறிந்த புலவர்களே, கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாரதியாரே சொன்னார். அந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் திறமையான கவிஞர்கள், திறமையான புலவர்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்பது உண்மைதான். ஆனால் உலக பொது மறை என்று வள்ளுவத்தை சொல்லுவது உதாரணமாக மிகப்பெரிய குறை. ஏனென்றால் வேதம் என்பதற்கு மறை என்று தமிழில் நாம் பெயர் சூட்டதற்கு காரணமே என்ன? வேதம் சில பேரால் மட்டும்தான் படிக்கப்பட முடியும், அனைவரும் வேதத்தில் படிக்க முடியாது. அதனால் தான் தமிழில் மறை மறைக்கப்பட்டது என்பதனால் மறை என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் திருக்குறள் இட்ஸ் அன் ஓபன் டாக்குமெண்ட், இட்ஸ் இன் அ டைடாக்டிக் ஃபார்ம், நண்பருடன் பேசுவது போல் உரையாடுவது போல் அமைந்தது திருக்குறள். யாரும் எவரும் எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம் என்ற நிலையில் உள்ள ஒரு நூலை பொது மறை என்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு அறியாமை? இப்படி பல அறியாமைகள் தமிழகத்தில் இருக்கின்றன. நாம் ஒருவர் இறந்தால் நாம் என்ன சொல்கின்றோம்? அவர் இயற்கை எய்து விட்டார், அவர் காலமானார். இவைகள் எவ்வளவு அர்த்தமுள்ள ஆழமான சொற்கள். இயற்கை எய்து விட்டார், ஹி மெர்ஜ்டு வித் நேச்சர், அவர் காலம் ஆனார், ஹி மெர்ஜ்டு வித் டைம்லெஸ்னஸ் ஆஃப் டைம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய தத்துவங்களை சாதாரண சொற்களில் உரைத்துக் கொண்டிருப்பது தமிழ் மொழி. நாம் எதையுமே உரைக்கின்றோமே ஒழிய அதனை உணர்வதில்லை என்பது மிகப்பெரிய குறை. எனவே நிச்சயமாக திறனாய்வு வர வேண்டும். இந்த புலவர்கள் அத்தனை பேரை பற்றியும் சரியாக முறையாக திறனாய்வு செய்ய வேண்டும். கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். கேள்விகள் எழுந்தால்தான் விளக்கங்கள் வரும். இவ்விளக்கங்கள் வரும்பொழுதுதான் உண்மைகள் உணர முடியும். எனவே எல்லாவற்றையுமே குருட்டுத்தனமாக நாம் புகழ்ச்சியுடன் மட்டுமே பார்க்கின்றோம் என்ற நிலைமையிலிருந்து தமிழ் சமுதாயம் மாற வேண்டியது மிக மிக இன்றியமையாத தேவை.
நீங்க பல ஆண்டுகள் அரசு பணியில் இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு திருப்தி தந்த அனுபவம் அல்லது பணி அப்படிங்கிற மாதிரி எதை குறிப்பிடுவீங்க?
இதுல மிதினாப்பூர்ங்கிற ஒரு மாநிலத்தை, இது ஒரு மாவட்டத்துல வந்து நான் வந்து ஆட்சியராக இருந்தேன். மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அந்நேரம் அந்த மாவட்டத்துடைய ஜனத்தொகை வந்து 84 லட்சம், அந்நேரம் இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து 84 கோடி. அதனால நான் தான் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு காயின் ரேஸ் பண்ணேன், எவ்ரி 100th Indian ஹீஸ் அ மிதினாப்பூரியன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேடிக்கையை சொல்றது வழக்கம். அங்க வந்து வருஷத்துக்கு 2000 ஏக்கர் வந்து நிலம் இல்லாத ஏழை விவசாய தொழிலாளிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து 4 மாசத்துல வந்து நம்ம 25,000 ஏக்கர் நிலம் நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் போட்டு அது கிடைச்சி 26,000 ஏக்கர் வரைக்கும் கொடுக்க முடிஞ்சது. இது வந்து மனது நிறைவான ஒரு விஷயம். ஏன்னா அதுல பல பேர் வந்து இந்த டிரைபல் கம்யூனிட்டி சேர்ந்த சந்தால் அப்படிங்கிற டிரைபல்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு சிபிஎம் பார்ட்டியை பொறுத்த மட்டும் அவங்க அதை வந்து ஒரு பெங்காலி பார்ட்டின்னு சொல்லி தவறுதலாக வந்து மனசுல வச்சிருந்தாங்க. அதனால பெங்காலிஸுக்கு தான் இங்க நன்மை கிடைக்கும், நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட இருந்தாங்க. நான் நிலம் பிரிச்சு கொடுத்தது என்ற மாவட்டத்துல வந்து ஏறக்குறைய 10,000 ஏக்கருக்கு மேல அந்த நிலமில்லாத ஏழை டிரைபல் தொழிலாளிகள் தான் கிடைச்சதுங்கிறதுனால அவங்களுடைய மனநிலை மாறுறதுக்கு, இது எம்முடைய அரசு, பாரதியார் சொல்வாரு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் சொல்வாரு. அது மாதிரி இந்த மாநிலம் நமக்கும் உரிமையானதுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்த ஒரு அனுபவம். அடுத்து அந்நேரம் வந்து டெக்னாலஜி மிஷன் ஆன் வாட்டர் அப்படின்னு சொல்லி சாம் பெத்ரோ தலைவரை வச்சு ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது மிஷன் ஆரம்பிச்சு வச்சாரு. அதுல வாட்டர் மினி மிஷன்ல வந்து என்னுடைய மாவட்டம் வந்து இந்தியாவிலேயே முதல் மாவட்டமாக தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது எனக்கு ரொம்ப மகிழ்வான விஷயம். இந்த ரெண்டையும் வந்து ரொம்ப மகிழ்வான விஷயங்கள்னு குறிப்பிடலாம். பல வருடங்கள் கழித்து இஸ்ரோல வந்து நான் வந்து ஃபினான்சியல் அட்வைசரா இருந்தபோது அங்கு ஒரு தவறான ஒரு ஒப்பந்தம் நடக்க போச்சு, ஆந்திரி தேவாஸ் ஒப்பந்தம் சொல்லி. அந்த ஒப்பந்தம் நடந்திருந்ததுன்னா இந்திய அரசுக்கு வந்து இவருக்கு சிஏடி உடைய அறிக்கை வழி 2.32 lakh crores நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அப்ப அதை வந்து நான் வந்து நிச்சயமா அந்த ஒப்பந்தம் கைவிடப்பட வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும் சொல்லி ரொம்ப வலுத்த முறையில போராடினேன். அதுல எனக்கு தனிப்பட்ட முறையில பல துன்பங்கள் வந்திருக்கு அப்படி வலுத்த முறையில போராடினதுனால. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல, கடைசியில் நான் வந்து ஜெயிச்சிட்டேன். அதை வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்துப்பட வைக்கிறதுல நானும் ஒரு முக்கியமான ஒரு நபராக, நான் மட்டும் இல்லை, ஆனா நான் தான் அதுல வந்து ரொம்ப முக்கியமா போராடினது. அதனால பாதிக்கப்பட்டது சொல்லி பார்த்தாலும் நான் தான் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டேன். ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, சர்வீஸ்ல வந்து எல்லா நேரமும் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வந்து நன்மை நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. சில சமயங்களில் வந்து நாம் அங்கீகரிக்கப்படலாம் நம்முடைய செயல்கள், சில சமயங்களில் வந்து அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். அது மேலையும் கீழையும் உள்ளவங்களை பொறுத்தது, நம்மளை பொறுத்த மட்டும் எது சரியோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால இந்த மூணு நிகழ்வுகளை குறிப்பிடலாம், மகிழ்வான நிகழ்வுகள்.
உங்களோடு பேசியது மிக்க மிக்க மகிழ்ச்சி தருகிறது. இன்று தமிழ் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள், மிக வித்தியாசமான சிந்தனை, மனம் திறந்து பகிர்ந்து கொண்டீர்கள், தெளிவான சிந்தனை. மிக்க நன்றி உங்களுக்கு.
மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி, வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.